சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 12
ஒளிப்புறையில இருந்து நாங்கள் படிப்போம். படிப்போம்.
பொழிப்புரை. மண் பொன்னிறம் உடையது, நீர் வெண்ணிறம் உடையது, பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறம் உடையது, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர்.
ஓ, இதுல ரொம்ப முக்கியமானது இந்த யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் என்ற பகுதி மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பாடத்தை சொன்னால் இதெல்லாம் எதை வைத்து எந்த கருவியை வைத்து கண்டுபிடித்தார்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதிலில் யோக காட்சி என்ற ஒரு காட்சி இருக்கிறது. இந்த காட்சியை பற்றி நாங்கள் முன்பு திருக்குறள் படிக்கிற பொழுது படித்திருக்கிறோம். மேலோட்டமாக சொல்லுகிறேன், காட்சி மூவகைப்படும். அதாவது பிரமாணம் மூவகைப்படும். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று ஒரு உண்மையை நிறுவுவதற்கு காட்சி ஒரு பிரமாணமாக நமக்கு இருக்கு. இந்த காட்சியை பிறகு நாலு பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று வாயில் காட்சி, அடுத்தது மானதர் காட்சி, அடுத்தது தன்வேதனை காட்சி, அடுத்தது யோக காட்சி என்று காட்சியை நாலு வகையாக பிரிப்பார்கள். எல்லாம் போக போக உள்ளே போற விஷயங்கள் தான், வெளியே போற கல்வி இல்லையே இது. ஆகவே உள்ளே போகிற விஷயங்கள். ஒரு உண்மையை நிறுவதற்கு மூன்று பிரமாணம், காட்சி, அனுமானம், ஆகமம். இதுவும் உண்மையை நிறுவுகிற அடிப்படை பிரமாணங்கள். காட்சி பிரமாணத்தை பிறகு நான்கு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அது வாயிற்காட்சி, மானதக் காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று நான்கு பகுதிகளாக பிரியும். ஒரு அடிப்படை நோக்கி சொல்லுகிறேன். வாயில் காட்சி என்பது பொறிகளிலே நிகழ்வது. கண்ணாலே நான் பார்க்கிறேன், காதாலே கேட்கிறேன், மூக்காலே மணக்கிறேன், வாயாலே சுவைக்கிறேன், உடம்பாலே உணர்கிறேன் என்பது இந்த பொறிகளாலே ஏற்படுகிற அறிவுணர்ச்சி. அதைத்தான் வாயில் காட்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த வாயில் காட்சிக்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அது காட்சியை ரெண்டு பதிவாக பிரிவார்கள். ஒன்று நிர்விகற்ப காட்சி, மற்றது சவிகற்ப காட்சி. நான் உங்களுக்கு சொன்னது அறிவியல் கல்வி கற்கிற பொழுது நாங்கள் என்ன என்ன கலை சொற்கள் பயன்படுத்துவோம் என்கிறோமே, அப்படியான கலை சொற்கள்ல இவை எல்லாம் சேரும். என்னவென்றால் சவிகற்பம் என்றால் ஒரு பொருளை பகுத்து அறியும் காட்சி, இன்னது என்று பகுத்தறியும் காட்சி. நிர்விகற்பம் என்றால் பகுத்தறியாமல் பொதுப்பட அறிகிற காட்சி. இப்ப நமக்கு கண்ணிலே ஒரு காட்சி விழுகிற பொழுது நாங்கள் உடனே என்ன நினைக்கிறோம், இப்ப புத்தகம் நான் இதை காட்டுகிறேன், கண்ணிலே விழுகிறது. நீங்கள் உடனே உங்களுக்கு இது புத்தகம் என்று தெளிவாக தெரிவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி தெரிவதில்லை. அதற்கு ஒரு படிமுறையிலே தான் இந்த காட்சிகள் நமக்கு தெரிய வருகிறது. நான் இப்படி புத்தகமாக உங்களுக்கு கண்ணிலே காட்டுகிற பொழுது முதல் நிலை காட்சி நிர்விகற்ப காட்சியாகத்தான் இருக்கு. இது புத்தகம் என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு ஒரு மேலோட்டமான பிரிக்கப்படாத ஒரு காட்சி தான் கண்ணிலே விடும். நான் ஒரு ஒரு உறுப்பிலே வைத்து சொல்கிறேன், நீங்கள் ஐந்து உறுப்புக்கும் பிரகுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த சத்தம் இதில் வீதியாலே கார் போகிறது என்று நான் சொன்னால் அது உடனே என் காதை கேட்டு காருக்கு அது கார் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. முதல் விழுகிற பொழுது வெறும் சத்தமாகத்தான் காதிலே விடும். அது மாதிரி ஒரு வாசம் வருகிறது, வடை என்று முடிவு செய்கிறேனே, வடை சொல்கிறான்னு முடிவு செய்கிறேனே, அது உடன் நிகழ்வதில்லை. முதல் நிலையிலே பொறிகளிலே இந்த காட்சிகள் வருகிற பொழுது பிரிக்கப்படாத காட்சியாகத்தான் இவை வருகின்றன என்பது நம் மேலோர்களுடைய கருத்து. அறிவுபூர்வமாக இந்த விஷயங்களை அவர்கள் ஆராய்கிற பொழுது ஏற்பட்ட கருத்து, பொறிகளிலே வருகிற காட்சி நிர்விகற்பமாக பிரிவில்லாமல் இருக்கும். இனி நான் ஒரு உறுப்பிலே வைத்து சொல்லுகிறேன், நீங்கள் மற்ற ஒரு பொருளில் பிறகு அதை சிந்தித்துக் கொள்ளலாம். கண்ணிலே ஒரு காட்சி விடுகிறது, இதை காட்டினால் இப்போ இது எப்படி புஸ்தகம், இது சிவன் படம், இதெல்லாம் கூட கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு வேலை என்னவென்றால் தான் காணுகிற நிர்விகற்ப காட்சியை வாங்கி உள்ளே அனுப்புவது. அந்த கரணங்களிடம் இது புறக்கரணங்கள், காட்சிகளை காண்பவை புறக்கரணங்கள், புறக்கரணங்களிலே நிகழ்ற காட்சிகளுக்கு என்ன பெயர் வைக்கிறார்கள் என்றால் நிர்விகற்ப காட்சி என்று பெயர் வைக்கிறார். இந்த நிர்விகற்ப காட்சியை அது உள்ளே அனுப்பும், இந்த பொறிகள் வாங்கி உள்ளே அனுப்பும். உள்ளே நாலு பேர் இருக்கிறார்கள், இதை கண்டுபிடிக்கிறது என்று தீர்மானிக்கப்பட்ட ஆக்கள். எங்களுக்கு இவ்வளவு நடக்கிறதா என்று எங்களுக்கு கொஞ்சம் தொடக்கத்திலே பிரமிப்பாக கூட இருக்கும். சொல்லி முடிகிற பொழுது அந்த பிரமிப்பு உங்களுக்கு நீங்கும். அப்போ இந்த கண் வாங்கின காட்சியை உள்ளே அனுப்பினால் அந்த கரணங்களுக்கு அது போய் சேரும். அந்த கரணங்களிலே முதல் முதலாக அந்த காட்சியை வாங்குகிற ஆளுக்கு பெயர் மனம். மனம் என்ற உறுப்புக்கு போகும். மனம் என்ற அந்த கரணங்கள் உங்களுக்கு தெரியும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இங்கே அடிப்படையிலே நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு முன்பே சொன்னேன், சித்தம் என்பது மனம், புத்தி, அகங்காரத்தினுடைய தொகுப்பு நிலை. ஆகவே நாங்கள் இங்கே மூன்றைத்தான் பேச போகிறோம், மனம், புத்தி, அகங்காரம் என்ற மூன்றுக்குள்ளே போய் இந்த செய்தி போய் சேரும். சேர்ந்தவுடனே மனதுக்கு வேலை என்னவென்று கேட்டால், ஒரு பொருள் பற்றிய செய்தி வந்ததும் இது அதுவா இதுவா என்று ஆராய்வது மனதினுடைய வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் முன்பு சொல்லி இருந்தாலும் திருப்பி ஒரு நினைவூட்ட என எனக்கே சொல்லுகிற பொழுது புதிதாக இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். மனதுக்கு போன உடனே மனம் அந்த காட்சி, அது கண்ணாலே வந்ததோ காதாலே வந்ததோ மூக்காலே வந்து எதால வந்த காட்சி என்றாலும் ஒரு நிர்வகப்பம் பிரிவில்லாத ஒரு காட்சி வரும். மனம் அந்த காட்சியை வைத்துக் கொண்டு இது என்ன காட்சி என்பதை ஆராய்ந்து ஒரு ஃபைல் போட்டு எல்லாம் டக் டக்குன்னு அதன் அடையாளங்களை குறிக்கும். கிட்டத்தட்ட அப்படி அந்த மாதிரி கற்பனை பண்ணி கொள்வோம், இது இந்த கலரு என்ன இது எப்படி எல்லாம் தெரிகிறது என்று அது எல்லாவற்றையும் குறித்து விட்டு அது வா இதுவா என்று குழம்பும். குழம்பின நிலைக்கு பிறகு அது என்ன செய்யும் என்றால் அந்த ஃபைலை புத்திக்கு அனுப்பும். புத்திக்கு வேலை நிச்சயித்தல் என, அது சாத்விக குணத்தினுடைய அடிப்படையிலே பிறந்த ஒன்று, அது நிச்சயிக்கும். புத்தியிலே பல்லாயிரம் பிறவிகளிலே நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட ஆன்மாவுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் சிறு சிறு கூறுகளாக பதியப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கம்ப்யூட்டர்லயே நீங்கள் எனக்கு அதுல பயிற்சியிலே சும்மா உடன்பழ பழகினவர்களோடு கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். பெரிய பெரிய செய்திகள் எல்லாம் ஜிப் பண்றது என்று சொல்லி சின்ன சின்னதாக உடனே அனுப்பி விடுறாங்க, பிறகு அதை தட்டு அது வெளியிலே வரும். அப்படி ஒரு முறை இருக்கிறது அல்லவா? நான் பிள்ளையாக திருத்திக் கொள்ளுங்கள். அப்படி புத்தியிலே எத்தனையோ புறவி அனுபவங்கள் எல்லாம் சுருக்கப்பட்டு உள்ளே கிடக்கிறார் புத்தி என்ற அந்த தத்துவத்திலே. இப்போ மனம் ஆராய்ந்து தான் கண்ட விஷயங்களை தொகுத்து புத்திக்கு அனுப்பின உடனே புத்தி அது அந்த கம்ப்யூட்டர்ல போய் இதுகளை எல்லாத்தையும் உள்ளே அனுப்பும். அனுப்பின உடனே அது கடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகட இது இந்த புத்தி மனம் கண்டு அனுப்பிய பொருள் இன்ன பொருள் தான் என்பதை தீர்மானி உடனடியாக தீர்மானி. பாருங்க, கண்ணில் தெளிவில்லாத காட்சியாக இருந்தது, பிறகு மனம் ஆராய்ந்தது, புத்திக்கு வந்த உடனே நிச்சயிக்கப்படுகிறது இந்த பொருள் இந்த பொருள் தான். எப்படி நிச்சயித்தென்றால், தன்னுடைய தன்னிடம் கிடக்கிறதாகிய பழைய பயில்களை பார்த்து அனுபவங்களை பார்த்து இது இன்ன பொருள் என்று தீர்மானிக்கிறது. அங்கேதான் சவிகற்ப காட்சி என்கின்ற காட்சி தோன்றுகிறது. அது வரைக்கும் நீங்கள் கண்ணிலே காணுகிற பொருள் இன்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த பேக்கதையை விடுங்கள், இந்த எங்களுக்கு உடனே புத்தகம் என்று தெரிகிறது என்றால், அது இந்த நான் சொன்ன இந்த ஓட்டம் மிக வேகமாக நிகழ்கிற ஒன்று. கண்ணிலே பட்டு மனதுக்கு போய் ஆராய், இப்ப நான் சொல்லுவது போல நின்று நிதானிச்சு ஆராயிர வேலை இது, அது ரொம்ப ஸ்பீடா நடக்கிறதுனாலே கண்ணிலே படுகிறது, மனதுக்கு போகிறது, புத்திக்கு போகிறது, தீர்மானித்து வெளியிலே வந்தது ரொம்ப வேகமா நடக்கிறதுனாலே இது உடனே நிகழ்வது போல எங்களுக்கு ஒரு 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 மாயை தோற்றம் ஏற்படுகிறது. நான் திருக்குறளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தீப்பந்தம் சுத்துவது, தீப்பந்தத்தை காட்டி சுத்தினால் ஒரே நேரத்திலே நெருப்பு எல்லா இடமும் வட்டமாக தெரிகிறது. ஒரு ஒரு நெருப்பு பந்தத்தை ஒரு கயிறிலே கட்டி சுத்துகிற பொழுது உங்கள் அங்கங்கு தெரியும், ஒரு வேகமாக சுத்தினோடனே நெருப்பு வட்டமாக தெரியும். ஆனால் அந்த நெருப்பு ஒரு இடத்துல நிற்கத்தான் வாய்ப்பு, எல்லா இடத்திலும் ஒரே நேரத்துல வட்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப எப்படி வட்டமாக தெரிகிறது என்றால், அதனுடைய வேகம் காரணமாக எல்லா இடத்திலும் இருப்பது போல தோன்றும். அதுபோலத்தான் நமக்கு தோன்றுகிற காட்சிகளும் என்ன நடக்கிறது என்றால், அது அவ்வளவு வேகமாக வேலை செய்வதனாலே உடனே உடனே நான் இதை புத்தகத்தை பார்க்கிறேன் என்று நான் நினைக்கிறேனே, அதுக்கு இடையில இவ்வளவும் நடந்துவிடுது. மனம் ஆராய்ந்து புத்தி நிச்சயித்து பிறகு புத்தி அந்த செய்தியை மனதுக்கு அனுப்பும். அனுப்பின உடனே மனம் என்ன செய்யும் என்றால், தனக்கு பிடித்த செய்தியாக இருந்தால் மகிழும், பிடிக்காத செய்திகள் என்றால் அது வெறுப்படையும், ரெண்டுக்கும் முடிவில்லாத என்றால் மயக்கம் அடையும். இதெல்லாம் மனதிலே திரும்பி நிகழும். மனம் என்பது ஒரு கருவி, அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதுக்கென்று ஒரு அறிவு கிடையாது. நான் சொன்ன எல்லாமே கருவிகள் தான், அவற்றுக்கென்று அறிவு கிடையாது. இவற்றுக்கு உள் நின்று இந்த கருவிகளை கொண்டு வாங்குவது ஆன்மா. இதுதான் இந்த காட்சி முறைமை. நிர்விகற்ப காட்சியாக இருந்த ஒன்று இதுக்குள்ளாலே போய் வெளியிலே வருகிற பொழுது சவிகற்ப காட்சியாக வருகிறது. இதைத்தான் காட்சி பிரமாணத்தை பிரிக்கிற பொழுது சொன்னார்கள், முதல் வாயில் காட்சி அல்லது பொறியியல் காட்சி என்று சொல்வார்கள். இந்த அஞ்சு உறுப்புகளிலே வருகிற நிர்விகற்ப காட்சிக்கு வாயில் காட்சி என்று பெயர். அதற்கு பிறகு அதை உள்ளே போய் ஆராய்கிற பொழுது, மனம் முதலே விட்டால் ஆராய்ந்து நிச்சயிக்கப்படுகிற பொழுது நிர்விகற்ப வெளியிலே இருக்கிற பொழுது நிர்விகற்ப காட்சியா இருந்தது, உள்ளே சவிகற்ப காட்சியாக மாறும். அந்த கர்ணங்களிலே நிகழும் சவிகற்ப காட்சியாக மாறின உடனே மனதிலே ஒரு இன்ப துன்பம் ஏற்படும் என்று சொன்னேனே, அதற்கு தன்வேதனை காட்சி என்று பெயர். மூன்று காட்சி சொல்லிவிட்டு, வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. வாயில் காட்சி என்பது பொறியியல் நிர்விகற்பமாக நிகழ்வது. மானத காட்சி என்பது மானத் மனம் முதல் கருவி என்றபடியால் சொல்லியிருக்கிறது. மூன்றும் சேர்ந்து அந்த பொருளை நிச்சயிப்பது மானத காட்சி. நிச்சயத்தோட உடனே ஏற்படுகிற இன்ப துன்பம் என்பது அடுத்ததாக இருக்கக்கூடிய தன்வேதனை காட்சி. இந்த மூன்று காட்சி உண்டு. இது சாதாரணமாக எல்லாருக்கும் நிகழும். எந்த பொருளை பார்க்கிற பொழுதும் இந்த மூன்று காட்சியும் நிகழ்ந்துதான் நாங்கள் ஒரு காட்சியை காண்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காட்சி பிரமாணம் என்ற ஒன்று மூன்றாக பிரிந்தது, வாயில் காட்சி, மனத காட்சி, தன்வேதனை காட்சி என்றால். மூன்றாவது ஒரு யோக காட்சி என்று ஒன்றை சொல்லுகிறார். அது என்ன யோக காட்சி என்று கேட்டால், இப்ப கண் பார்த்தது நிர்விகற்பமாக பார்த்தது, உள்ளே போனோம்னா மனம் முதலியவை சவிகற்பமாக கண்டு கொண்டன, அதனாலே மனதிலே ஒரு இன்ப துன்பம் ஏற்பட்டது என்றால் அந்த மனம் என்பது ஆன்மாதான். ஆன்மா என்ற ஆன்மா அறிவு மனதுக்குள்ளே போய் இன்ப துன்பங்களை பெறுகிறது. இது நாம் விளங்கி கொண்ட ஒன்று. ஆகவே நமக்கு ஒன்று தெரிகிறது, இந்த கருவிகளுக்கூடாக கண்டது ஆன்மா. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண் முதலியவை பஞ்சபூதங்களுடைய காரியங்கள், அதுபோல அந்த கரணங்களும் பஞ்சபூதங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆகவே இவை எல்லாவற்றையும் இவற்றுக்கு அறிவில்லை. கண்ணுக்கு அறிவு கிடையாது. அறிவு இருந்தால் செத்த பிறகு முருகனுடைய கண் தெரிய வேண்டும். கண்ணுக்கு அறிவில்லை, காதுக்கு அறிவில்லை. அப்ப எப்படி இவை எல்லாம் தெரிந்தது என்றால், அறிவுள்ள ஒரு பொருள் நம் உடம்புக்குள்ளே எங்கோ ஒரு இடத்திலே சூக்மமாக இருக்கிறது, அதுக்கு ஆன்மா என்று பெயர். ஆன்மாதான் இந்த கருவிகளுக்கு கூடாக காட்சிகளை இதுவரை கண்டுகொண்டிருந்தது. இப்போ உடம்புக்குள்ளே ஆன்மா நிற்கும் வரைக்கும் காட்சிக்கான அதற்கு இந்த கருவிகள் தேவைப்பட்டன. நீங்கள் நினைத்து பாருங்கள், விஞ்ஞான ஆராய்ச்சியிலே கூட என்ன செய்கிறோம் என்றால், இப்ப தொலைநோக்கு கண்ணாடியை வைத்து ஒரு கிரகத்தை பார்க்கிறோம். இப்ப தொலைநோக்கு கண்ணாடி வைத்து பார்த்தால் தெரிகிறது, ஒரு எங்கேயோ இருக்கிற கிரகம் தெரிகிறது. ஆனால் ஒரு விஞ்ஞானிக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு கண்ணிலே குறை. அப்போ அவர் என்ன செய்கிறார், ஒரு கண்ணாடி எங்களை போட ஒரு கண்ணாடி போட்டுக் கொள்கிறார். கண்ணாடி போட்ட உடனே தெரிகிறது. கண்ணாடி போடும் வரைக்கும் தெரியவில்லை, கண்ணாடி போட்ட உடனே தெரிகிறது. இப்போ நான் கேட்கிறேன், காட்டியது அந்த காட்சியை காட்டியது தொலைநோக்கு கண்ணாடியா அல்லது கண்ணாடியா கண்ணா? இந்த கேள்வி எழும்புகிறதல்லவா? என்றால் தொலைநோக்கு கண்ணாடி இல்லாமல் காட்சி முதல் தெரியவில்லை, பிறகு தொலைநோக்கு கண்ணாடி இருந்தாலும் கண்ணாடி இல்லாமல் தெரியவில்லை, பிறகு கண்ணாடி இருந்தாலும் கண் இல்லாமல் தெரியவில்லை. இந்த மூன்றுமே நம் காட்சிக்கு துணை செய்கின்றன. ஆனால் மூன்றும் கருவிகள் தான். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. மூன்றும் கருவிகள் தான். எப்படி கண்ணுக்கு கண்ணாடி கருவியோ, அதுபோல பிறகு கண்ணாடி கூடாக பாணுகிற தொழில்நுட்ப கண்ணாடி கருவியோ, எல்லாமே கருவிகள் தான். இந்த கருவிகளை பயன்படுத்தி காட்சிகளை காணுகிற ஆளுக்கு ஆன்மா என்று பெயர். என்றால் அவர் ஒரு ஆள் தான், அறிவுள்ள ஒருவர், அறிவுள்ள ஒருவரால் தான் இதை காண முடியும். இவருக்கு இந்த கருவிகள் ஏன் தேவைப்படுகிறது என்றால், இவர் உடம்பளவிலே சிறைப்பட்டு கிடக்கிறார். இந்த ஆன்மாவுக்கு அறிவுள் அறிவுக்கே வியாபகம் என்பது ஒரு பொது இயல்பு. அறிவுக்கான அறிவு என்பதற்கு வியாபகம் என்பது எப்பவும் ஒரு பொது இயல்பு. ஒரு ஒரு சுடரை நீங்கள் ஏற்றி வைத்தால் அந்த ஒளிவை உடனே பரவும். அதை யாரும் அடைக்க முடியாது. அடைக்க வேண்டால் அதை குழந்தைக்குள்ளே வச்சு ஏற்றி இவ்வளவு தான் என்று பண்ண வேண்டும். அதனால்தான் அறிவுக்கு நாங்கள் ஒளியை உபமானம் சொல்லுகிறது என்று சொல்வது, அது வியாபகப்படும் அறிவு. அதுபோல அறிவு எங்கிருந்தாலும் வியாபகப்படும். ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறதே அதுவும் வியாபகப்பட வேண்டும் தானே என்று கேட்டால், அதை நாங்கள் குடத்துக்குள்ளே வைத்திருக்கோம். அந்த குடம் தான் இந்த உடம்பு. அப்போ ஆன்மா என்கின்ற அந்த ஒளி வியாபக அறிவு பொருள் குடத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிறது. ஆகவே குடம் அளவு தான் அதனுடைய வெளிச்சம். ஒரு விளக்கை குடத்துக்குள்ளே வைத்தால் அந்த குடம் அளவு வெளிச்சம் தெரிவது போல, ஆன்மா என்ற அறிவு பொருளை உடம்புக்குள்ளே வைத்தபடியால் அந்த ஆன்மாவுக்கு உடம்பளவிலே தான் அதனுடைய அறிவு வியாபகம் இருக்கிறது. இப்ப என்ன செய்தார்கள் நம் பெரியவர்கள் என்றால், ரொம்ப அறிவு பற்றி ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள். இங்க பாருங்க, இந்த அணுமுதலையெல்லாம் சொல்றதுல லேசான வேலையில் எப்படி அணுகிருக்கிறது தெரிந்ததே ஒரு பெரிய வேலை. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இந்த விஷயங்களை எல்லாம் இந்த கருவிகள் கொண்டு காணுகிற ஆள் ஆன்மா. நேரடியாக ஆன்மாவே கண்டுவிட்டால் இந்த கருவி செலவுகள் இல்லை என்று அவர்கள் முடிவு பண்ணினார். இப்ப கூட பாருங்கள், விஞ்ஞானத்தினுடைய தேடுதல்களிலே பெருந்தொகை செலவு என்பது கருவிக்கான செலவுதான். இங்க இருந்து ஒரு ராக்கெட்டை தயாரித்து அதை அங்கே அனுப்பி அதுக்கூடாக நாம் செய்யற வேலை என்றால், அது அங்கே போய் இறங்குகிறது, அது ஒரு கமராவை கொண்டு போறது, அங்கே செவ்வாய்க்கிறதை படம் பிடிக்கிறது, திருப்பி அனுப்புகிறது, அந்த படம் அந்த கருவிக்கூடாக இங்கே வருகிறது, பிறகு இங்கே வந்தவுடனே அது ஒன்னொன்று கூடாக பார்த்து அதை ஒரு விஞ்ஞானி கண்ணாலே பார்க்கிறான். கண்ணாலே பார்த்த உடனே அவனுக்கு நிறுவேற்ப காட்சி ஏற்பட்டு, பிறகு சரிகேற்ப காட்சி ஏற்பட்டு ஆன்மா முடிவு செய்கிறது இது என்ன காட்சி என்று. இங்க பாருங்கள், முடிவு செய்ய போகிறவர் அறிவு பொருளாகிய ஆன்மாதான். ஒரு விஞ்ஞானியனுடைய ஆன்மாதான் இந்த விஷயத்தை முடிவு செய்ய, அவருக்கு இதை விடுவும் செய்வதற்கு இத்தனை கருவி தேவைப்படுகிறது. நம் பெரியவர்கள் இதையெல்லாம் செய்திருப்பார்கள் போல இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏன் இந்த கருவி செலவில்லாமல் காட்சியை காண முடியாதா என்று ஆராய்ந்திருக்கிறார். அப்படி ஆராய்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு முடிவு, உடம்புக்குள்ளே அகப்பட்டிருக்கிற இந்த ஆன்மாவை அதிலிருந்து வெளியே வியாபிக்க செய்தால் கருவிகள் எதுவும் இல்லாமலே காட்சியை காணலாம். ஏன் காணும் பொருளே காணுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? ஒரு மேலோட்டமா வச்சிருக்கதானா, இப்போ கண் காண்பதற்கு இந்த கண்ணாடி தேவையல்லவா? நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு டாக்டரிடம் போய் ஆப்ரேஷன் பண்ணினோடனே கண்ணாடி இல்லாமலே கண் காண்பது அல்லவா? அதுபோல இந்த கருவிகள் எதுவும் இல்லாமல் ஆன்மாவை காண பண்ண முடியாதா என்று அவர்கள் ஆராய்ந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு வழி தெரிந்தது. இந்த உடம்பென்ற எல்லையை உடைத்து கொண்டு ஆன்மாவை வியாபக பண்ணினால், உடம்புக்கு அப்புறமாக ஆன்மா போய்விட்டால் பிரபஞ்சம் முழுவதும் அது வியாபிக்கும். அப்படி வியாபித்தால் எங்கு என்ன இருக்கிறதோ அத்தனையும் அது காணும். இப்போ உடம்புக்குள்ளே இருக்கிறபடியால் தான் அது குறிப்பிட்ட ஒரு கருவியை வச்சு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஒவ்வொன்றாக காணுகிறது. எப்படி என் உடம்பிலே நடக்கிற எல்லாவற்றையும் ஆன்மா உணர்கிறதோ, அப்படி பிரபஞ்சத்திலே ஆன்மா வியாபித்து விட்டால் பிரபஞ்சத்திலே இருக்கிறது முழுவதும் தெரியும் என்று, அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இதை வெளிப்படுத்தலாம் என்பதற்குத்தான் அவர்கள் யோகத்தை ஒரு வழியாக கண்டுபிடித்தார்கள். யோக முயற்சியினாலே உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை வெளிக்கொணர்ந்து விரிக்கிற ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். அப்படி வெளிக்கொணர்ந்து விரித்து கருவிகள் எதனுடைய துணையும் இல்லாமல் காணும் பொருளையே காண வைப்பது. பாருங்கள், நம்முடைய ஆன்ம அறிவு வியாபித்தால் இப்ப செவ்வாய் கிரகத்திலே வியாபிக்கும். ஒரு கருவியும் தேவையில்லை. செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்கிறதுங்கிறது இந்த ஆன்மாவுக்கு தானாக தெரியும், அந்த வியாபகத்தின் மூலம் தெரியும். அப்படி வியாபக பண்ணி ஒரு விஷயத்தை காண்பது என்ற ஒரு முடிவை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்படி ஆன்மாவையே வியாபகம் பண்ண பண்ணி ஒரு காட்சியை காண்பதற்கு யோக காட்சி என்று பெயர். நான் ஏதோ புதிதாக உங்களுக்கு தெரிந்ததை தான் சொல்லுகிறேன், ஒரு மீட்டலாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே காட்சி என்பது உண்மையை கண்டுபிடிக்கிற மூன்றிலே ஒன்று. அந்த காட்சி மூன்றாக பிரிகிறது முதல் நிலையிலே, அது புறக்காட்சி, வாயில் காட்சி, மானத காட்சி, சன்வேதனை காட்சி என்று மூன்றாக பிரியும். இந்த மூன்றுக்கும் கருவிகள் துணை தேவை. கருவிகள் இல்லாமல் ஒரு காட்சி காணாத தேடுதலிலேதான் நம் பெரியவர்கள் யோகத்தினூடாக ஆன்மாவையே வியாபிக்க பண்ணி காட்சிகளை காணும் முறை கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காட்சிக்கு யோக காட்சி என்று பெயர். இந்த விஷயத்திலே இன்னும் ஒன்றென்று சொல்ல வேண்டியிருக்கிறது, யோக காட்சியாலே காணப்பட்ட விஷயத்துக்கு அதற்கு ஒருவர் யோக காட்சி உடையவராக இருந்து ஒன்றை சொன்னால் அதிலே ஆராய்ச்சிக்கு இடமில்லை. அதனால்தான் நாம் ஆகம பிரமாணம் என்று ஒரு பிரமாணம் சொல்கிறோம். மூன்று பிரமாணத்திலே காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணம் சொல்லுகிறவர்கள் யார் என்றால், பொதுவாக படிக்கிற பொழுது சொல்லிவிடுவார்கள், ஆகம பிரமாணம் உயர்ந்தவர்கள் சொல்லுகிறது என்று சொல்வார்கள். அப்ப எல்லாரும் உயர்ந்து, இப்ப யார்தான் உயர்ந்தவர்கள் இல்லை என்று நினைக்கிறார்கள், எல்லாரும் தங்களை உயர்ந்தவர்கள் தான் நினைக்கிறார்கள். அப்ப எல்லாரும் சொல்லுகிற பிரமாணம் ஆகம பிரமாணம் ஆகுமா என்றால், ஆகம பிரமாணத்துக்கு ஆராய்ச்சி கூடாது அப்படியே ஒத்துக்கொள்வது என்றுதானே ஆகம பிரமாணத்தை வைக்கிறோம். ஆகவே ஆகம பிரமாணம் ஆறு சொல்லலாம் என்றால், எவனுக்கு யோக காட்சி வருகிறதோ அவன் சொல்வதுதான் ஆகம பிரமாணம். அதிலே மாற்றங்களுக்கு இடம் இருக்காது, அப்படியே இருக்கும் ஒத்துக்கொள்வது. இப்படி ஒரு முறை இருக்கிறது என்பதே இன்னும் நம் விஞ்ஞான அறிவுக்கு வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனாலேதான் நம்முடைய பஞ்சாங்க முறையும் உங்களுக்கு தெரியும், ரெண்டு பஞ்சாங்கம் வைத்துக்கொண்டு அல்லாடுகிறார்கள். ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கக்காரர் சொல்லுவதை பெருமைப்பட்டுக் கொள்வது தங்களுடைய பஞ்சாங்கம் கருவிகளாலே நுட்பமாக கணிக்கப்படுகிறது. அடுத்ததாக அவர்கள் சொல்வது நாசாவினுடைய முடிவும் எங்களுடைய முடிவும் ஒன்றாக இருக்கிறது என்பார். ஏனென்றால் விஞ்ஞான முடிவு தான் அவர்களுடைய இறுதி முடிவு என்று நினைக்கிறார்கள். நாசாவினுடைய கருவிகள் கூர்மைப்பட கூர்மைப்பட நாசாவினுடைய முடிவு மாறும் என்பதை இவர்களுக்கு விளங்காது. சில காலத்துக்கு முன்பு ரெண்டு புது கிரகங்கள் இருப்பதாக அறிவித்தார்கள் விஞ்ஞானிகள், நெப்டியூன் புளூட்டோ இது ரெண்டு கிரகங்கள். கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதே விஞ்ஞானிகள் எல்லாம் கூடி அவை அவைக்கு கிரக அந்தஸ்து இல்லை என்று தீர்மானித்தார்கள், பதவி கொடுத்து பதவி பறித்தார்கள். இதெல்லாம் கருவி கூர்மையாலே நிகழ்வது. இன்றைக்கு இருக்கிற கருவி நாளைக்கு இன்னும் கூர்மையாக போறது, கூர்மையான போனால் காட்சி மாறும். ஆனால் யோக காட்சியிலே ஒரு செய்தி வந்தால் மாற இடம் இல்லை. ஏனென்றால் அது காணும் பொருளே காணுகிறது. அதனால்தான் ரிஷிகளுடைய யோக காட்சியிலே வந்த பஞ்சாங்கம் தான் பாக்கிய பஞ்சாங்கம், அதுதான் எங்களுடைய முடிவாக இருந்தது. ஆனால் இப்ப என்னவென்றால் அதை பாக்கிய பஞ்சாங்க அமைப்பு சரி பாக்கிய பஞ்சாங்கத்தை வைத்து கணிக்கிறவனுக்கு அறிவு இல்லாதாலே அதிலேயும் பிழைகள் வந்துவிடுகிறது. இது ஒரு உபரி செய்தியாக நான் சொன்ன செய்தி. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யோக காட்சி என்று ஒன்று வந்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த காட்சி அப்படியே உண்மையாக இருக்கும். அதனாலேதான் இந்த நூலாசிரியர்கள் வலியுறுத்துகிறார்கள், இப்ப பூதத்துக்கு இதுதான் அணுவடிவம் என்றால் ஒருவேளை உங்களுடைய விஞ்ஞானத்தோடு இது மாறுபடும், மாறுபட்டால் அதன் பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் என்றால் இவன் யோக காட்சியிலே சொன்னதான் சரியா இருக்கும். இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு கருவிகள் கூர்மையான பிறகு உங்களுடைய விஞ்ஞானம் இந்த இந்த அணு வடிவம் தான் இருக்கிறது என்ற உண்மையை நோக்கி நகரும் என்று நான் உறுதியாக நம்புவேன் என்றால், அதனாலதான் அந்த நூலாசிரியரும் யோக காட்சியால் நிகழ்ந்தது நிகழ்ந்தது. அது போல இப்போ சொல்லப்பட்டதாகிய நிறம், பூதங்களுக்குரிய நிறமும் யோக காட்சியாலே காணப்பட்டது. ஆகவே அதை ஒத்துக்கொள்வதை தவிர வழி இல்லை. அப்படியானால் இன்றைக்கு மாறுபடுகிறது என்றால் நீ இன்னும் தேடிக்கொண்டிரு, ஒரு நாளைக்கு அது சரியாக வரும் என்பதுதான் பதில். இன்றைக்கு இந்த அளவில் இந்த வகுப்பை நிப்பாட்டி இதுல இருந்து நாளைக்கு தொடரும்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.